நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். வாரம் தோறும் புதன்கிழமை புத்தக மதிப்புரை என்ற சிறப்பு நிகழ்ச்சியா நமது பண்பலையில நம்ம எல்லாருமே தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்று பகுதி 96 தூத்துக்குடி மாவட்டம் நாகலாபுரம் சாமி ஐயனாடார் மேல்நிலை பள்ளியின் ஓய்வு பெற்ற வேளாண்மை தொழிற்கல்வி ஆசிரியர் திரு கோ சுரேஷ்குமார் அவர்கள் நிமிட கதைகள் 100 என்ற புத்தகத்தில் உள்ள கதைகளை நமக்கு ரொம்ப எளிய வடிவில் எடுத்து கூறுவதற்காக தற்போது நம்முடன் இணைந்திருக்கின்றார். வாங்க நேர்களே, நிகழ்ச்சிக்குள்ள போகலாம்.
புதுகை பண்பலை 91.2 சமுதாய வானொலி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் கோவில்பட்டி கோ சுரேஷ்குமார், ஓய்வு பெற்ற வேளாண் அறிவியல் கல்வி ஆசிரியர். புத்தக மதிப்புரை நிகழ்ச்சியில் பங்கு பெறுவது மிக்க மகிழ்ச்சியை அளிக்கிறது. நான் எடுத்துக்கொண்ட புத்தகம் நிமிட கதைகள் 100. கோவில்பட்டியை சார்ந்த இரா சிவானந்தம் ஐயா அவர்கள் வெளியிட்ட நிமிட கதைகள் 100. கோவில்பட்டி துணுக்கு எழுத்தாளராகவும் பலரால் அறியப்பட்டவர் கவிதை தொகுதி என்ற நூலை முதலில் வெளியிட்டு தன்னை கவிஞர்கள் பட்டியில் சேர்த்து கொண்டவர். தற்பொழுது நிமிட கதைகள் 100 மூலம் எழுத்தாளராக புது அவதாரம் எடுத்திருப்பவர். தினமணி கதிர் போன்ற பத்திரிகைகளில் வெளிவந்த இவரது அரைப்பக்க கதைகள் பலவற்றை நான் படித்திருக்கிறேன். 2 ஆண்டுகளுக்கு 100 மேற்பட்ட கதைகளை எழுதிவிட்டார் என்பது கோவில்பட்டி கடலை மிட்டாய் போலவே ஓர் இனிப்பான செய்தி. ஒரு பக்க கதை எழுதுவது என்பது போஸ்ட் கார்டு கதை எழுதுவது என்பதும் எளிதான காரியம் அன்று. வர்ணனைகள் இன்றி, நிறைய கதாபாத்திரங்கள், உரையாடல்கள் இன்றி எழுத தெரிந்தால் மட்டுமே குட்டி கதைகள் எழுத முடியும். தொடக்கம் ஒரு ட்விஸ்ட், அப்புறம் நீதி போதனையோடு பளிச்சென்று ஒரு முடிவு, இதுதான் இந்த நிமிட கதைகளின் அடிப்படை. இந்த அடிப்படை சாதுரியம் எளிய நடை எல்லாமே கோவில்பட்டி சிவானந்தத்திற்கு வரமாக வந்திருப்பதால் பத்திரிகைகள் இவரை பாராட்டுகின்றன. 100 கதைகளை ஒரே மூச்சில் நாம் படித்து விடலாம். காரணம், அதன் சுருக்கமான வடிவம், சுவையான செய்திகள். இவற்றின் சில கதைகளை பட்டிமன்றங்களுக்கு நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். சிலவற்றை மாணவர்களுக்கு நீதி போதனை கதைகளாகவும் சொல்லலாம். ஒரு கதையை நாம் பார்ப்போம். இனாம் என்ற ஒரு கதை. வேலு சலவை செய்து தேய்த்த துணிகளை அந்த பெரிய வீட்டில் கொடுத்து விட்டு வருமாறு தன் பையனை அனுப்பினான். எவ்வளவு கூலி என்று வீட்டுக்கார அம்மா கேட்க ரூபாய் 140 என்றான். அம்மா இந்த 150 கொடுத்தார், மீதி 10 இல்ல கடைக்கு போய் மாத்திட்டு வாரேன். பரவாயில்ல, 10 நீயே வைத்துக்கொள் என கூறி அனுப்பினாள் அந்த வீட்டுக்காரம். அடுத்த வாரம் அவர்களது துணிகளை துவைக்க தேய்த்து கொண்டு வந்த வேலு, அம்மா போன வாரம் என் மகனிடம் மீதி 10 வைத்துக்கொள் என நீங்கள் கொடுத்தீர்களாம், தப்பாக நினைக்காதீர்கள். இப்படி வாங்கி பழகினால் ஒவ்வொரு முறையும் வாடிக்கையாளரிடமிருந்து எதிர்பார்க்கும் எண்ணம் வந்துவிடும். உழைப்புக்குரிய ஊதியம் என நான் பழக்கி இருக்கிறேன். அந்த 10 கழித்து நாளை அவனிடமே மீதி பணத்தை கொடுங்க, வர்றேன் அம்மா என்று கூறி கிளம்பினான் வேலு. பார்த்தீர்களா, இனாம் ஒரு மாணவனுக்கு சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை. காசு என்றால் நாம் என்ன என்பதை ஒரு உழைப்பின் மூலமாகத்தான் தெரிய வேண்டும் என்பதை மிக ரத்தின சுருக்கமாக சொல்வது இவருடைய படைப்பில் மிக சிறந்ததாக கருதப்படுகிறது. மாறிப்போச்சு. தினம் தினம் அம்மா மனைவி இடையே நடக்கும் போராட்டத்தில் இருந்து விடுபட்டு அலுவலக வேலையாக மகிழ்ச்சியுடன் வெளிமாநிலம் வந்தார் சேகர். மாமனார் வீட்டில் விட்டுவிட்டு வந்த மனைவிக்கும் தன் வீட்டில் இருக்கும் அம்மாவிற்கும் கைபேசியில் பேச மனமில்லாமல் தனித்தனியாக கடிதங்கள் எழுதினான் சேகர். என் அம்மாவின் மோசமான குணம்தான் உனக்கு தெரியுமே, இன்னும் கொஞ்ச காலம்தான் அவர்கள் வாழ்வும், அதுவரை நீ பொறுமையாக இரு என மனைவிக்கும், என்ன செய்ய இவளை கட்டி துளைச்சது, கொஞ்ச நாள் பார்ப்போம், சரிவரவில்லை என்றால் அவள் வீட்டிற்கு விரட்டி விடுவோம் என்று, அதுவரை பொறுமையாக இருங்க என அம்மாவிற்கும் தனித்தனியாக கடிதங்களை எழுதி உரையில் போட்டு தபாலில் போட்டுவிட்டு 2 பேரிடமும் நல்ல பெயர் வாங்கிவிடலாம் என நிம்மதியாக தூங்கினான். ஆனால் கவனக்குறைவாக அம்மாவிற்கு எழுதிய கடிதத்தை மனைவிக்கும், மனைவிக்கு எழுதிய கடிதத்தை அம்மாவின் முகவரிக்கு மாற்றி அனுப்பியது தெரியாமல் அவன் உறங்கினான். எப்படி இருக்கு கதை? தொடர்ந்து சில கதைகளை பார்ப்போம். குழப்பம். மாப்பிள்ளை வீட்டாரை எதிர்பார்த்து காத்திருந்தனர் ராமநாதம் குடும்பத்தினர். வாசலில் வந்து நின்றவர்களை அன்புடன் உள்ளே அழைத்து சென்று டிபன் காஃபி கொடுத்து உபசரித்தார். என்ன பையனும் பெற்றோரும் மட்டும் வந்திருக்கிறீங்க, மற்ற உறவினர்கள் நண்பர்கள் யாரும் வரவில்லையா என்று வீட்டுக்காரர் கேட்டார். நாங்க பார்த்து திருப்தியானால் அவங்களையும் அழைத்து வருவோம், இங்கே வந்து என்ன பேச, மற்றவர்களிடம் பிறர் பேசிக்கொள்ளலாம் என்று கூறினார்கள். ராமநாதன் உடனே பெண்ணை அழைத்து வர சொல், எல்லோருக்கும் வணக்கம் சொல் என்று சொன்னார். பெண் பிடிச்சிருக்கா என கேட்டார் ராமநாதன். என்ன, நாங்க வாடகை வீட்டுல பார்க்க வந்திருக்கோம் என்றார்கள் வந்தவர்கள். என்ன, வீடு பார்க்க வந்தீர்களா என குழம்பியவாறு ராமநாதன் சிந்தனையை அழைத்தது. வீட்டிற்கு வெளியே மாப்பிள்ளை வீட்டார்கள் கார் ஹாரன் சத்தம் கேட்டது. அடுத்த கதை. பிடிச்சிரு. பல பெண்களை பார்த்து அழுத்து போன அப்பாவும் மகனும் இந்த பெண்ணையாவது ஒத்து வந்ததே என்பதில் மகிழ்ச்சி. வீட்டிற்கு வந்ததும் இந்த பெண்ணை பேசி முடிச்சிட வேண்டியதானே என தன் மகன் செல்வத்திடம் கேட்டார் தந்தை. அம்மா விவாகரத்து வாங்கிட்டு போய் 3 வருஷமா நம்ம பட்ட கஷ்டம்லாம் போதாதப்பா, இந்த பெண்ணையாவது எனக்கு சித்தியாக அமைப்பதில் மகிழ்ச்சிதான் என்றான் செல்வம். என்ன கதை பிடிச்சிருக்கா? அடுத்த கதை. 3 மாதம் ஆச்சு. காலையிலேயே சிதம்பரநாதனின் கைபேசி அலறியது. ஹலோ வணக்கம். ஆம், நான் சிதம்பரநாதன் பேசுகிறேன். தெரியுது, இன்றைக்கு நாளிதழ் நீங்கள் படித்து பார்த்தீங்களா? உங்கள் அலுவலகத்தில் சான்றிதழ்கள் பட்டா குடும்ப அட்டை வழங்குவதில் எல்லாமே இந்த 2 மாதமும் ஊழல் என போட்டிருக்கு. விரைவில் மக்கள் போராட்டம் என கிளி கிளி என கிழிச்சிருக்கிறாங்க. தாசில்தாரா என்னை பார்த்து நீங்கள் என்ன செய்து விட்டு இருக்கிறீங்க என மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உயர் அதிகாரிகள் விளாசி கொண்டிருக்கிறார். ஐயா வந்து என்னையா வந்து போய், கொஞ்ச நேரத்தில் மாவட்ட ஆட்சியர் லைன் வருவார், வாங்கி கட்டிக்கோங்க என பதிலை காணும் என்று தாசில்தார் கேட்டார். அதற்கு சிதம்பரநாதன், ஐயா நான் பணியிலிருந்து ஓய்வு பெற்று 3 மாதங்கள் ஆகிவிட்டதே, பார்த்தீர்களா? 1 நிமிட கதை என்றாலும் சிந்தனையை தூண்டும் வகையில் இருப்பது இந்த புத்தகத்தினுடைய பெருமையாக நாம் கருதலாம். குழந்தைகள். அடுத்த கதை. 3வது படிக்கும் மகள் பூஜாவை அழைத்து பள்ளிக்கு போக வந்த அவள் தாய் பூஜாவுடன் படிக்கும் அனுவின் அம்மாவையும் சந்தித்தார். உங்க மக தினம் என் மகளை அடிக்கிறாள் என்று சொல்கிறாள், அதட்டி வைங்க, என் வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை வந்துடும், பூஜாவின் தாய் எச்சரித்தார். உங்க மகள்தான் என் மகளை அடிக்கிறாள் என அடிக்கடி அனு சொல்கிறாள், என் கணவருக்கு கோபக்காரர் தான் தெரிஞ்சுக்குங்க என பதிலுக்கு பொறிந்தால் அனுவின் அம்மா. பிள்ளைகள் வரட்டும், அவர்களிடமே கேட்போம் என 2 தாய்மார்களும் பள்ளியின் வாயிலேயே பார்த்துவாறு நின்றனர். மணி அடித்ததும் ஓடி வரும் பிள்ளைகளுக்கிடையே ஒருவர் தோல் மீது ஒருவர் கைபோட்டு கொண்டு ஒரு பிஸ்கட்டை இருவரும் சமமாக பிரித்து சாப்பிட்டவாறு சிரித்தபடி வந்தனர் அனுவும் பூஜாவும். இதனை கண்ட 2 தாய்மார்களும் ஒருவரை ஒருவர் புன்முறுவல் செய்து பார்த்து கொண்டனர். குழந்தைகள். ஆம், குழந்தைகள் அப்படித்தான் இருப்பார்கள், இது அவர்களுடைய சுபாவம். இதை பெரியவர்கள் கண்டுணர்ந்து அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்று இந்த சிறுகதை நமக்கு அறிவுறுத்துகிறது என்றால் அது மிகையில்லை. அடுத்த கதையில் ஒண்ணுமே புரியல. திடீரென விழிப்பு வந்ததும் அலறி அடித்து கொண்டு எழுந்தான் குமார். மணி 8 ஆயிடுச்சே, 9 மணிக்கு அலுவலகத்தில் இருக்கணுமே, ஐயோ தூங்கிட்டேனே, மனைவி இருந்தா நேரத்திற்கு எழுப்பி விடுவா, அவதான் நேற்றுக்கு ஊருக்கு போயிட்டாளே என சலிப்புடன் அவசர அவசரமாக குளித்து உடை உடுத்தி வீட்டை பூட்டி விட்டு பேருந்து நிலையம் நோக்கி வேகமாக விரைந்தார் குமார். எதிர்பட்ட நண்பன் கிருஷ்ணன், என்ன குமார் காலையில் இவ்வளோ அவசரமாக கிளம்பிட்ட என கேட்டான். உனக்கு பதில் சொல்ல நேரம் இல்லை, அவசரமாக ஆஃபீஸ் போறேன், ஏற்கனவே தாமதமாயிடுச்சு, அப்புறம் பேசலாம் என வேகமாக நடக்க முற்பட்டார். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை, ஆபீஸுக்கு போறீங்களே என கேட்டான். அடடே, இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமையா? மனைவியை உடனே வீட்டுக்கு வர சொல்லி கைபேசியை சுழட்டினான் குமார். அடுத்த கதை தப்பு கணக்கு. நண்பன் ரவியுடன் கோயிலுக்கு சென்றான் ரகு. வழியில் 5 ரூபாய் நாணயம் ஒன்று கீழே கிடந்தது. அதை எடுத்த ரகு கோயிலில் இருந்த உண்டியலில் போட்டான். அதை வைத்துக் கொள்ளலாமல் ஏண்டா கோயில் உண்டியில போட்ட என கேட்டான் ரவி. கோயிலுக்கு போகும்போது கிடைத்த காசை அதை கோயில் உண்டியலில் போடுவதுதான் முறை. 2 நாள் கழித்து இருவரும் மீண்டும் கோயிலுக்கு போகும்போது அதே பாதையில் 100 ரூபாய் தாள் ஒன்று காற்றில் படபடத்துக் கொண்டிருந்ததை பார்த்தான். அதை எடுத்து சட்டப்பையில் வைத்துக் கொண்டான் ரகு. கோயிலுக்கு போகும்போது பாதையில் கிடந்த படத்தை ஏன் உண்டியில் போடல என கேட்டான் ரவி. அன்று கீழே கிடந்தது 5 ரூபாயை உண்டியலில் போட்டதற்கு கடவுள் தந்த பரிசுதான் இந்த 100 ரூபாய் என்றான் நண்பன் ரகு. பார்த்தீர்களா எவ்வாறு தப்பு கணக்கு போடுகிறார்கள் நண்பர்கள் என்பதை நாம் ஒரு சிந்தனையுடன் விளக்குகிறது இந்த கதை. அடுத்த கதை தமிழ். 6ஆம் வகுப்பு படிக்கும் மதனுக்கு பிழையில்லாமல் 2 வரி கூட தமிழில் எழுத வரவில்லை. அவனுக்கு எவ்வளவோ சொல்லிக் கொடுத்த தமிழாசிரியர் அவனிடம் எந்த முன்னேற்றமும் இல்லாததை பார்த்து சலித்து கொண்டார். என்னால் முடிந்தது இவ்வளவுதான், உன் அப்பாவிடம் 2 வரி தமிழில் எழுத சொல்லி அதை பார்த்து எழுதிவிட்டு வா என்றார் தமிழாசிரியர். மறுநாள் மதன் தமிழாசிரியரிடம் தான் அப்பா எழுதியதை பார்த்து எழுதிய 2 வரிகளை காட்டினான். அதை பார்த்து அதிர்ந்து போனார் ஆசிரியர். உன் அப்பா எழுதியதை பார்த்து சரியாக எழுதியா தெரியவில்லையா என்று கண்டித்தார். இதுதான் என் அப்பா எழுதி காட்டிய வரிகள், அதை அப்படியே எழுதியிருக்கிறேன் என கூறி அப்பா எழுதியதை காண்பித்தார். அதில் மோகன் கரவாடு வங்க காடைக்கு போனான் என்று எழுதப்பட்டிருந்தது. எப்படி உதவி. மற்றொரு கதை. உச்சி வெயில் ஆற்றை தாண்டி மறு கரையில் உள்ள கல்லூரிக்கு சென்று விட்டு அன்று அரைநாள் கல்லூரி என்பதால் வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தனர் லதாவும் சங்கரியும். தண்ணீர் இல்லாத ஆற்று மணலில் இக்கரையில் வயது முதிர்ந்த ஒரு மூதாட்டி மரத்தடியில் நின்று கொண்டிருந்தார். விசாரித்ததில் கூலி வேலைக்கு வந்துவிட்டு அக்கறைக்கு செல்ல காலில் செருப்பு இல்லாததால் தயங்கி நிற்பது தெரிய வந்தது. எப்படி லதா இந்த பாட்டிக்கு உதவுது என்றாள் சங்கரி. வழியிற்கு என் கால் செருப்பை போட்டு இந்த பாட்டியை அக்கறைக்கு அழைத்து கொண்டு போய் அங்கு ஒரு மர நிழலில் உட்கார வைத்துவிட்டு என் செருப்பை தூக்கிட்டு வா என்றாள் லதா. அவ்வாறு செய்தபின் அக்கறைக்கு வந்த இருவரும் பாட்டிக்கு அருகில் இருந்த கடையில் செருப்பு வாங்கி கொடுத்து உதவினர். மகிழ்ந்தபடியே நீங்க நல்லா இருக்கணுமா கண்ணுகளா என்று உளமாற வாழ்த்தினாள் பாட்டி. ஆம், உதவி. எப்படிப்பட்ட உதவி! இதை கேட்பவர்களுக்கு மிக அருமையாக இருக்கும், அவர்களும் உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வரும். பாராட்டு என்ற மற்றொரு கதை. அந்த ஊரில் யார் எந்த சாதனை புரிந்தாலும் தானாக அவர்கள் வீடு தேடி சென்று பாராட்டும் குணம் கொண்டவர்தான் தியாகராஜன். +2 தேர்வில் அந்த ஊரிலேயே முதல் மதிப்பெண் பெற்ற மாணவி பற்றி தகவல் கிடைத்தது. அவளது வீட்டை தேடி சென்று கதவை தட்டினார். கதவை திறந்தவுடன் தன் கையில் இருந்த சால்வையை போர்த்தி இனிப்புகள் வழங்கி பாராட்டு தெரிவித்தார். அருகில் இருந்த பெண்ணின் தந்தையும் பாராட்டினார். பாராட்டுகளுக்கு நன்றி, ஆனால் நீங்கள் சால்வை போட்டு இனிப்பு கொடுத்து பாராட்டியது எனது மனைவியை மகள் விண்ணப்ப படிவம் வாங்க கல்லூரிக்கு போயிருக்கா என்றார் பெண்ணின் தந்தை. பார்த்தீர்களா, மனைவி மாணவி மாறி இருந்ததாக அந்த கதையில் கூற்றாக தெரிகிறது. இந்த மாதிரி சிறு கதைகள் மொத்தம் இந்த புத்தகத்தில் 100 இடம் பெற்றுள்ளது. அதாவது மாறிப்போச்சி என்ற தொடக்கமாக கதை ஆரம்பித்து சுபம் என்ற வரியில் கதையில் அவர் முடிக்கின்றார். இந்த மாதிரி எளிமையான கதைகளை நாம் வாசிப்பது உடலுக்கும் மனதிற்கும் நம் அறிவிற்கும் ஒரு உற்சாகம் பிறக்கிறது என்றால் அது மிக இல்லை. எதை எடுப்பது எதை விடுப்பது என்ற ஒரு கண்ணோட்டம் நமக்கு பிறக்கிறது. அத்துணை கதைகளையும் படிப்பினை ஊட்டும் நகைச்சுவை கதைகள் என்றால் அது ஒரு நெறியாக தொகுத்து வழங்கியுள்ளார் ஆசிரியர். அருமையான கதைகள் வாழ்வியல் தத்துவங்களை நகைச்சுவையாக சொல்லியிருப்பது மிகவும் நன்றாக உள்ளது. எப்படி வேர்க்கடலையும் வெள்ளத்தையும் எப்படி விகிதாச்சாரம் குறையாமல் கடலைமிட்டாயாக்கும் விந்தைக்கு சொந்தமான மண்ணை சேர்ந்தவர்களவா? அதனால்தான் சுவை குறையாமல் அற்புதமாக 100 கதைகளை அள்ளித்தந்துள்ளார். முதல் கதையை நாம் ஆரம்பித்தால் முழுவதும் படித்து முடிக்காமல் இந்த நூலை கீழே வைக்க மாட்டீர்கள். அதுதான் இந்த நூலின் சிறப்பு, நூலாசிரியின் பெருமை, திறமை எல்லாம். எண்ணிய பொருள் எல்லாம் இனிது முற்றுக என்ற கம்பனின் வாக்குப்படி அருமையான கதைகளை அவர் அள்ளித்தந்துள்ளார். இவர் ஆசிரியர், திருவள்ளுவர் மன்றத்தின் புரவலாக பணியாற்றியுள்ளார், அரசு நூலகத்தின் புரவலர், திருமுறை மன்றத்தின் பொருளாளர், இலக்கிய உலா, கம்பன் கழகம், மகிழ்வோர் மன்றம் போன்ற அமைப்புகளில் ஐக்கியமாக இருந்து செயல்படுபவர். அந்த காரணத்தினால் அவர் அற்புதமான கதைகளை வாழ்வியல் நெறியாக அவர் கொடுத்திருப்பது மிக சிறந்தது. இந்த புத்தகத்தை மாணிக்க வாசகர் என்ற பதிப்பகம் வெளியிடப்பட்டுள்ளது. இதனுடைய விலை 90 ரூபாயாக கூறப்பட்டுள்ளது. இதற்கு உதயராம் என்ற பொதுச் செயலாளர், உரத்த சிந்தனை என்ற பத்திரிகை ஆசிரியர் அவர் தனது அணிந்துரையும், தமிழ் செம்மல் முனைவர் அமுதா பாலகிருஷ்ணன் அவர்களும் அணிந்துரை வழங்கி இந்த புத்தகத்திற்கு சிறப்பு சேர்த்துள்ளார். இந்த புத்தகம் கிடைத்தால் அவசியம் படித்து பயன்பெறுக, மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்பது எனது கருத்து. நன்றி, வணக்கம்.
நேர்களே, இதுவரை நிமிட கதைகள் 100 என்ற புத்தகத்தின் மதிப்புரையை நமக்கு ரொம்ப எளிய வடிவிலும் தெளிவாகவும் கூறிய திரு கோ சுரேஷ்குமார் அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்களிலும், புதுகை FM 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளில் பயனுள்ள பல தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.